குட் மார்னிங். இப்பொழுது வசந்தா மாமி அவர்கள் முடிவு எடுப்பதில் அடங்கியுள்ள விஷயங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் படிப்பு, திருமணம், வேலை போன்ற முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது. சரியான முடிவெடுத்தால் சந்தோஷம், தவறான முடிவெடுத்தால் நஷ்டம் என்ற நிலையில் இருக்கிறோம். ஆகவே எப்படி செயல்பட்டால் சரியான முடிவு எடுக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இயற்கையிலேயே நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கிறது. இந்த ஆர்வத்திற்கு பதில் தரும் வகையில் வசந்தா மாமி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே அவரை இப்பொழுது பேசும்படி அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் நம் எல்லோருக்கும் அன்னையையும் பகவானையும் அறிமுகப்படுத்திய ஸ்ரீ அப்பாஸ் அருமயோகி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக் கொண்டுள்ள தலைப்பு முடிவு எடுப்பதும் அதனுள் அடங்கிய விஷயங்களும். வாழ்க்கையில் முடிவு எடுப்பது என்பது முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும். முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் வாழ்க்கையில் நமக்கு வரத்தான் செய்கிறது. உதாரணமாக ஹையர் செகண்டரி வரும்போதே எந்த கோர்ஸை படிப்பது என்று முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கு வருகிறது. அடுத்த கட்டமாக கல்லூரி படிப்பை முடித்த பிறகு என்ன வேலையில் சேருவது என்று முடிவு செய்ய வேண்டி உள்ளது. ஒரு வேலையில் சேர்ந்து வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகு யாரை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்ய வேண்டி உள்ளது. எல்லார் எடுக்கும் முடிவும் எப்பொழுதும் சரிவரும் என்று சொல்ல முடியாது. பல பேர் எடுக்கின்ற முடிவு தவறாக போகலாம். அதனால் அவர்கள் மிகுந்த நஷ்டத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாக நேரிடலாம். சொந்த தொழில் செய்ய பல பேருக்கு ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான திறமை இருப்பது இல்லை, அது தெரிவதும் இல்லை. அடுத்தவரிடம் சம்பளம் வாங்கி கொண்டு அவர்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க பிரியப்படுவது இல்லை. ஆனால் திறமை அந்த அளவுக்குத்தான் இருக்கிறது என்பதும் உண்மை. இப்படி நிர்வாக திறமை போதாத பட்சத்தில் எவரும் ஆர்வம் காரணமாக தொழில் செய்ய விரும்பி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் நஷ்டத்தில் மூழ்கி ஏமாற்றத்திற்கு ஆளாகுபவர் பல பேர் உண்டு. வேலை விஷயத்தில் தவறு செய்பவர்கள் ஒரு பக்கம் என்றால், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் தவறு செய்பவர்கள் அதிகம். அழகாக இருக்கும் பெண் பண்பான மனைவியாக இருப்பாள் என்று பல பேர் நினைக்கிறார்கள். ஆனால் இவை இரண்டிற்கும் சம்பந்தம் இல்லை. தான் அழகானவள் என்று ஒரு பெண் நினைத்து விட்டாலே அந்த அளவிற்கு அவளுக்கு ஆணவம் அதிகமாக இருக்கும். இது தெரியாமல் அழகியைத்தான் மனம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் செய்து அவளையே திருமணம் செய்து அவள் தன்னுடைய பேச்சிற்கு கட்டுப்படாமல் எதிர்த்து பேசுவதைக் கண்டு மனம் நொந்து போவதும் உண்டு. இப்படி ஏமாந்து போகிறவர்கள் அழகுதான் முக்கியம் என்று தவறான முடிவு செய்து விட்டேன் என்று பணிவான மனைவி வேண்டும் என்று என் மனம் நாடும் பொழுது அது புரியாமல் பணிவுக்கு எதிரான ஆணவத்தை வளர்க்கின்ற அழகை தேடி போய்விட்டேன், இதுவே என் மன வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து விட்டது என்று புலம்புவார்கள். இப்படி மேலோட்டமாக இருக்கும் ஆர்வத்தின் பேரில் முடிவு செய்து செயல்படுவது அறிவுடைமை ஆகாது என்று தெரிய வருகிறது. ஆகவே அறிவுடைமைக்கு அடையாளம் என்னவென்றால், இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று ஆர்வம் எழுந்தால் உடனே அதை செயல்படுத்தாமல் வந்த எண்ணத்தை மறுபரிசீலனை செய்வதாகும். வருமானத்திற்கு மீறி ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆர்வம் வருகிறது. கூடுதல் செலவை கடன் வாங்கி சமாளிக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த எண்ணத்தை உடனே செயல்படுத்தாமல் மறுபரிசீலனைக்கு ஆட்படுத்தினால் இவ்வளவு கடன் வாங்கினால் அதை எப்படி திருப்பி கொடுப்பது என்ற கேள்வி எழும். திருப்பி கொடுக்க முடியாத கடனை வாங்குவது தவறு என்று அடுத்தபடியாக விளங்கும். இப்படி அறிவு எச்சரிக்கை செய்யும் பொழுது அறிவில்லாத ஒரு முடிவை எடுப்பதிலிருந்து அந்த நபர் காப்பாற்றப்படுவார். எடுக்கின்ற முடிவு வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றால் மூன்று விஷயங்கள் தேவைப்படுகின்றன என்று ஸ்ரீ அப்பா அவர்கள் கூறுகிறார். ஒன்னு, முடிவு எடுக்க போகும் விஷயம் பற்றி அம்மனிதருக்கு முழு விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ரெண்டு, எடுக்கின்ற முடிவை அமல்படுத்தும் விஷயத்தில் முழு உற்சாகம் இருக்க வேண்டும். மூன்று, முடிவை பலனாக மாற்றுவதற்கு தேவையான பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது எடுத்த முடிவு பலன் அடிக்கவில்லை என்று சொல்பவர்களை எடுத்துக்கொண்டால் மேற்கூறிய மூன்று பாயிண்ட்களில் ஏதேனும் ஒன்றை குறையாக வைத்திருப்பார்கள். உதாரணமாக, சொந்த தொழில் செய்வதற்கு பிடிக்கும் என்பவர் அவர் தேர்ந்தெடுக்கும் தொழிலுக்கு தேவையான கச்சா பொருள் சுலபமாக கிடைக்காது என்ற விவரமே தெரியாமல் அப்படிப்பட்ட தொழிலில் இறங்கிவிட்டு வாங்கிய ஆர்டரை உரிய நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் தொழிற்சாலையை இழுத்து மூடுவார்கள். இரண்டாவதாக, பெரும் பணம் சம்பாதிப்பதாக விரும்புவதாக சொல்லி தொழிலை ஆரம்பிப்பவர் பல வருடங்களாக எதிர்பார்த்த வருமானத்தை பார்க்க முடியாமல் என் ஆசை நிறைவேறாமல் தள்ளி போய்கொண்டிருக்கிறது என்று புலம்புவார்கள். இவருடைய புலம்புகளை கேட்டு விவரம் தெரிந்தவர்கள் அழகாக பதில் சொல்வார்கள். எப்படி என்றால், தொழில் செய்து சம்பாதிக்க ஆசைப்படுவதாக சொல்வது சரி, ஆனால் பெரிய வருமானத்தை பார்க்க தேவையான கடின உழைப்பை வழங்குவதில் எந்தவித ஆர்வமும் நீ காட்டவில்லை. காலை 10 மணிக்கு வந்துவிட்டு மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு போய்விடுகிறாய். மேலும் விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்கள், வெக்கேஷன், இப்படி எல்லா நாட்களிலும் ஓய்வெடுத்துக் கொள்ள தவறுவது இல்லை. வேலையில் ஆர்வமாக இருப்பவர்கள் விடுமுறை நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் ஓய்வெடுக்க விரும்பாமல் வேலை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் பேரில் கையில் உள்ள வேலையை தொடர்ந்து செய்வார்கள். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பவர்களுக்குத்தான் பெரிய வருமானம் கிடைக்கும். இப்படிப்பட்ட வேலையில் நீ ஆர்வமே காட்டவில்லை, அப்பட்சத்தில் நீ எதிர்பார்க்கின்ற பெரிய வருமானம் கிடைக்காமல் போவதில் ஆச்சரியம் இல்லை என்பார்கள். இப்படிப்பட்ட பதிலை கேட்கும் பொழுது கேட்பவர்களுக்கு மண்டையில் அடித்தார் போல் இருக்கும். ஆசை கேட்ட அளவிற்கு வேலை செய்வதில் ஆர்வம் இல்லை, அதனால் தான் எதிர்பார்த்த பலன் இல்லை என்று கூறிய வரும். மூன்றாவதாக, பெரிய எம்பிஏ படித்திருந்தாலும் அந்த எம்பிஏ படிப்பை பயன்படுத்தி பெரிய தொழில் அதிபராக தலை எடுக்க முடியாமல் போவதும் உண்டு. அது ஏன் அப்படி ஆகிறது என்று விசாரித்தால், கிளாஸ் ரூமில் வைத்து எம்பிஏ படித்தாலும் தொழிற்சாலையில் 10 பேரை வைத்து வேலை வாங்க வேண்டும் என்று வரும்பொழுது அதற்குண்டான லீடர்ஷிப் இல்லாமல் போவதும் உண்டு. பிசினஸில் ரிசல்ட் வர வேண்டும் என்றால் மூலதனம், டெக்னாலஜி, ஊழியர்கள், மார்க்கெட் என்ற இந்த 4 பொருத்தி பார்த்து வேலை வாங்க தெரிய வேண்டும். அந்த கோஆர்டினேஷன் இல்லாத பட்சத்தில் எம்பிஏ படிப்பிற்கு உண்டான அறிவு கைமேல் பலனாக மாறாமல் போவதும் உண்டு. ஆகவே எடுத்த முடிவை வெற்றிகரமாக செயல்படுத்தி காண்கின்றவர்களை பார்க்கும் பொழுது மேற்கூறிய 3 விஷயங்களும் அவரிடம் காணலாம். வெற்றிகரமாக முடிவை செயல்படுத்த முடியாமல் போனவர்களை எடுத்துக்கொண்டால் மேற்கூறிய 3 விஷயங்களில் கண்டிப்பாக 1-2 குறைவாக இருக்கும். வாழ்க்கையில் முடிவு எடுப்பவர்களை பற்றி இதுவரை நான் பேசி வந்தேன். ஆனால் அன்னை பக்தர்கள் முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சில விசேஷ அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் இங்கு கருத வேண்டும். சாதாரண மனிதன் பணத்தை பிரதானமாக வைத்துதான் முடிவை எடுப்பான். ஆனால் அன்னை பக்தர்கள் கையில் போதிய பணம் இருந்தாலும் நம்பிக்கை பணத்தின் மேல் வைக்காமல் அன்னை பேரில் தான் வைக்க வேண்டும். சாதாரண மனிதன் மார்க்கெட்டை ஒற்றியே போவான். மார்க்கெட் அவனுக்கு கட்டுப்பட்டது என்று அவனுக்கு தெரியாத விஷயம். ஆனால் அன்னை பக்தர்கள் மார்க்கெட் அன்னைக்கு கட்டுப்படும். அன்னையின் கட்டுப்பாட்டை மீறி மார்க்கெட் போகாது என்று தைரியமாக நம்ப வேண்டும். உதாரணமாக, மழைக்காலத்தில் குளிர்பானம் கோடைக்காலம் போல் விற்காது என்பது சாதாரண மனிதனின் நம்பிக்கை. கோடை காலம் போல் மழைக்காலத்தில் விற்கவே விற்காது என்று அடித்து பேசுவார்கள். அப்படி பேசிய குளிர்பான கம்பெனி ஒன்றிற்கு அன்னை அன்பர் ஒருவர் கன்சல்டன்டாக வந்தார். இவர் கம்பெனிக்காரரிடம், உங்கள் காமன் சென்ஸை நம்ப வேண்டாம், அன்னையை நம்பி இந்த மழைக்காலத்தில் விற்பனை செய்தாலும் கோடை சேல்ஸ் போல் மழைக்காலத்திலும் சேல்ஸை பார்க்கலாம் என்று தெரியப்படுத்தினார். ஆரம்பத்தில் நம்ப மறுத்தவர்கள் பின்னாடி இவருடைய பேச்சிற்காகவே முயற்சி செய்து பார்த்தார்கள். வந்த ரிசல்ட் அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. கோடை சேல்ஸை மழை சேல்ஸ் தாண்டியது. ஒன்றுமே புரியாமல் வாயெடுத்து போனார்கள். இதிலிருந்து முடிவை வெற்றிகரமாக அன்னை அன்பர்களுக்கு தேவையானது பிரதானமான நம்பிக்கையாகும். அன்பர்களுக்கு நம்பிக்கையும் வேலை செய்வதில் முழு ஆர்வம் இருந்துவிட்டால் போதும். அவர்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், தேவையான பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், தேவையான மூலதனம், தேவையான ஆர்டர்கள், தேவையான மார்க்கெட் ஆதரவுகள் என்று எல்லாவற்றையுமே அன்னை பார்த்து கொள்வார்கள். ஆக இப்படி ஒரு முன்னுரையுடன் என்னுடைய முடிவு பற்றிய சொற்பொழிவை துவங்குகிறேன். முடிவு என்பது என்ன என்றால், அறிவு பெற்ற தெளிவு செயலாவது முடிவு என்பது. மூலம் முடிவு என்ற சொற்கள் தமிழில் இறைவனையும் சிருஷ்டியையும் குறிக்கும். வாழ்க்கை செயல்களால் ஆனது. செயல் உடலால் செயல்படுவது. உடலின் செயலுக்கு உறைவிடும் அறிவு என்றால், புலன்கள் காண்பதை, கேட்பதை, நுகர்வதை, தொடுவதை மனதால் அதன் ஆறாவது அறிவால் சேர்த்து கோர்த்து கருத்தாக மாற்றி கருத்து மனதில் நாள்பட்டு தெளிந்த பின் செயல் செய்ய முடிவு செய்வது முடிவு என்பது. மகனை பெரிய படிப்பில் சேர்க்க முடிவு செய்பவர் இந்நிலைகளை கடந்து வந்து முடிவு எடுக்கிறார். தெளிவால் எடுக்கப்பட்ட முடிவு தெளிவான பலன் தரும். வேலை செய்கிறோம், பலன் இல்லை என்றால் முடிவு தெளிவற்றது என்று பெயர். மனிதன் வீடு, ஆபீஸ், ஊரில் செயல்படுகிறான். வீட்டில் பெற்றோர், பிள்ளைகள், தம்பதியிடம் உறவு உள்ளது. அன்றாட வாழ்வில் சிறிய முடிவுகளும் வாழ்க்கைக்குரிய பெரிய முடிவுகளும் உண்டு. முடிவுகளின் வகைகள் என்னன்னா, அன்றாட வாழ்வில் எடுக்கும் வழக்கமான சிறு முடிவுகள், வீடு கட்டுவது, திருமணம் செய்வது, கல்லூரியில் சேர்வது, வேலைக்கு போவது போன்ற பெரிய முடிவுகள், ஆபத்தை விலக்கும் முடிவு, வாய்ப்பை ஏற்று அனுபவிக்கும் முடிவு, லட்சிய நேற்றம் பெற முயலும் முடிவு, நம்பிக்கை தவறாமல் செயல்படும் முடிவு, தைரியம் தேவைப்படும் முடிவு, இதுவரை இல்லாத நேரம் வந்த பொழுது எவரும் எடுக்காத முடிவை எடுக்கும் நிலைமை, எல்லாரும் அறிந்த அதிர்ஷ்டம், ஊரில் இதுவரை எவரும் பெறாதது வந்த பொழுது செயல்படுவது உண்டு என்றாலும், நெடுநாளாக ஊர் அறியாத நல்லதோ கெட்டதோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ வரும் நேரம் எடுக்கும் முடிவு. நாட்டில் அனைவரும் பெறும் அதிர்ஷ்டம் நாமும் பெற எடுக்கும் முடிவு, கற்பனையை கடந்த வாய்ப்பை அனுபவிக்கும் முடிவு, அதிகாரிக்கும் மேல் அதிகாரிக்கும் பதவி உயர்வு வரும்பொழுது எடுக்க வேண்டிய முடிவு, குடும்பத்தின் நல்ல பெயரை குடும்ப தலைவரே அழிக்க முயலும் பொழுது அதை காப்பாற்ற எடுக்கும் முடிவு, அடுத்தவரை அதாவது அண்ணன் மாமனை காப்பாற்றினால் நாம் அழிவோம் என்ற நிலை என்ன செய்வது என்று எடுக்கும் முடிவு, அனைவரும் குடும்பத்தை அழிக்க கங்கணம் கட்டி வேலை செய்யும் பொழுது அதை காப்பாற்றும் முடிவு. எல்லா முடிவுகளுக்கும் முறை ஒன்று. தேவைப்பட்ட தெளிவு, வலிமை, அமைதி மாறும். எளிய முடிவானாலும் பெரிய முடிவானாலும் கீழ்கண்டவை தவறாமல் இருக்க வேண்டும். அது என்னன்னா, எல்லா விவரங்களும் சரியானதாக இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான விவரமும் தவறாக இருக்க கூடாது. விவரங்கள் விஷயமாகும் பொழுது முந்தையது பிந்தையது என்ற வரிசை மாறக்கூடாது. பல விவரங்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது எது எதனுடன் எப்படி எப்போது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது சரியாக இருக்க வேண்டும். உறவுக்குரிய முறை, முறைக்குரிய உறவு மாறவோ குறையவோ கூடாது. முறை தவறி நடப்பவர்களை அவர்கள் நடத்தைக்குரியபடி நடத்த வேண்டும். நேரமும் காலமும் முழு பொருத்தத்துடன் இருக்க வேண்டும். மேற் சொன்னவை வாழ்க்கைக்குரியவை. வாழ்வை கடந்து அன்னை செயலில் ஏற்க முடிவு செய்பவர்களுக்கு பெரிய சட்டம் என்னவென்றால், அநியாயம் ஆண்டவனின் நியாயம். மாமியார் மீது குறை சொல்வது என் குடும்பத்திற்கு குறைவு. கணவனை துணி மணி உடைந்த வளையலை சரி செய்ய சொல்லி கேட்பது என்பதால் எனக்கு குறைவு என்று நினைப்பவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரே. அப்படிப்பட்டவர் அன்னையிடம் வந்தால் அன்றில்லாத பொருட்கள் பணம் வருவதும் பெருகுவதும் கண்ணால் கண்டும் நம்ப முடியாது. கணவன் செய்வது சரி, எதுவானாலும் சரி, கேட்டது தவறு என்பது காரியத்தை பூர்த்தி செய்யும் முடிவு அல்ல. முடிவிற்கு தரம் உண்டு, அவை பல தரத்தவை. காரியம் முடிய வேண்டும் என எடுக்கும் முடிவு, எனக்கு முடிய வேண்டும், பிறருக்கு முடிய வேண்டும், இருவருக்கும் நல்ல முடிவு வேண்டும் என எடுக்கும் பொழுது முடிவின் திறம் தரம் தொடர்ந்து வளர்கிறது. பிறர் மனம் நோக கூடாது என்று எடுப்பது மனதிற்குரிய முடிவு. என் கருத்து சரி என அனைவரும் ஏற்க வேண்டும் என்பது ஒரு வகை. நான் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. என் குடும்பம் பலன் பெற வேண்டும், நல்ல பெயர் வேண்டும் என ஒருவர் எடுக்கும் முடிவு பரந்த மனப்பான்மைக்குரிய முடிவு. அன்னை ஏற்கும் முடிவாக இருக்க வேண்டும், அன்பர் ஏற்கும் முடிவாக வேண்டும் எனவும் முடிவு எடுக்கலாம். சுயநலம், பிறர் நலம், பர நலம், பொது நலம் சிறக்க எடுக்கும் முடிவுகள் தரத்தில் வேறுபடும். தொழிலுக்குரிய முறை நிலை நிறுத்த வேண்டும் எனவும் முடிவு எடுக்கலாம். பலன் எதுவானாலும் முறை சரியாக இருக்க வேண்டும் என முடிவு செய்யலாம். அன்பிற்குரிய குடும்பம் கொடுமை செய்வது உண்டு. அறிபொருளாய் மாற்றாந்தாய் பிரியமாக இருப்பதும் உண்டு. குடும்பமே உடன் பிறந்தவரே பெற்றவரே பாரபட்சமாகி எல்லோரும் பெறும் படிப்பை ஒருவர் கேட்க மாட்டார் என்பதால் அவருக்கு தரவில்லை என்றால் அன்னை அவருக்கு எவரும் பெறாத ஆத்ம ஞானத்தை அளவு கடந்து தருகிறார். அறிவால் பெற வேண்டிய ஞானம் உடலின் ஸ்பர்சத்தாலும் பெறும் நிலை உண்டு. பெறுவதும் பாக்கியம், கொடுப்பதும் பாக்கியம். பட்டினி போட்டு கொடுமை செய்து கடுமையான வேலை செய்ய சொன்னால் செய்தவருக்கு எந்த வியாதி தீராதோ அது இம்முறையால் முழுவதும் தீரும் என சம்பந்தப்பட்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அருள் அன்பர் உடலில் அபரிமிதமாக சேரும் பொழுது அது ஜோதியாக, அறிவாக, சந்தன மனமாக, பொருளாக, இனிமையாக, சந்தோஷமாக பெருகும். அவர் பிறருக்கு கொடுப்பதையே அன்றாட கடமையாக கொள்ளலாம். உடலால் அதன் ஸ்பர்சத்தால் பிறருக்கு அளிக்கும் அருள் பெருமையும் இனிமையும் உடையது. இந்த முடிவுகள் உள்ளே அன்பருக்காக எரிக்கப்படுகின்றன. இது அன்னை எடுத்த முடிவு. வாழ்வில் மக்கள் துரோகம் செய்ததால் தகப்பனார் தற்கொலை செய்து கொள்ள எவரும் அறியாத தூரமான இடம் போய் வாழ்வை முடித்துக் கொண்டார். அவர் உடல், அவர் மகன், துரோகம் செய்த மகன் வேலை செய்யும் ஆஸ்பத்திரிக்கு அவனை தேடி வந்துவிட்டது. அது தெய்வம் எடுத்த முடிவு அல்ல, அவர் உடல் எடுத்த முடிவு. பகவானை நாடாதவரும் பகவானுக்குரிய காரியங்களை கடமையாக செய்தால் பகவான் அருள் அபரிமிதமாக அவரை அறியாமல் வரும். சற்றில் அளவு கடந்து சாப்பிடுவாராம், அபரிமிதமாக குடிப்பாராம். பகவான் உலகை காப்பாற்ற அவருக்கு யோக சக்தியை அனுப்பினார். 90 வயதில் அவர் இறந்தார். குடிப்பவர்களுக்கு ஈரல் கெட்டுவிடும், புகை குடிப்பவருக்கு நுரையீரல் கெட்டுவிடும். 60 ஆண்டு தினமும் 60 சிகரெட் குடித்தவர் மகன் ஆசிரமத்தில் இருந்தார். அவர் 85ஆம் வயது அவர் நுரையீரல் புகை குடிக்காதவர் நுரையீரலாக இருந்ததை கண்டார். சர்ச்சில் ஈரல் கட்டுக்குலையாமல் இருந்தது டாக்டர்களுக்கு விளங்கவில்லை. அதாவது முடிவு உள்ளே எடுப்பது. முடிவு என்பது எண்ணம் தீர்மானம் ஆவது. முடிவின் சிறப்பு மூலத்தின் சிறப்பு. பிறரை நம்பி வாழும் தொழிலாளி, குழந்தை, பெண், அவர் நியாயமாக நடக்காத நேரம் கொடுமைக்கு உட்படுவார். வாழ்வு கொடுமையை அனுமதிக்கிறது என்றாலும் கொடுமைக்கு உட்படுபவர் கொடுமையை ஏற்கும் முடிவை பொறுத்து கொடுமை அவரை பாதிக்கும். மனம் ஏற்காத கொடுமை வாழ்வை பாதிக்காது. மனம் நொந்து பயந்து கொடுமையை ஏற்பவர் கொடுமையால் அழிவார்கள். அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் பெரும்பலன் வரும். கர்மம் கட்டுப்படுத்தாது என்பது, நாம் கர்மத்தை ஏற்காவிட்டால் கர்மம் தன் வலிமையை இழந்துவிடும் என்பதாகும். நல்லவர் கெட்டவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பாவம் செய்தவர் புண்ணியாத்மா என மக்கள் பிரிவார்கள். எந்த நிலையிலும் இவர்கள் முடிவு இவர் மனநிலையை பிரதிபலிக்கும். பலன் மனநிலைக்கு உரியதாகும். அன்பனானால் பலன் அன்னை மீது உள்ள நம்பிக்கைக்கு உரியது ஆகும். புறம் அன்பரை கட்டுப்படுத்தாது, அகம் அவருக்கு கட்டுப்படும். மனம் எடுக்கும் முடிவுகள் பல்வேறு நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு நிலை முடிவு அதன் உள்ளுரை அர்த்தத்தை பொறுத்தவரை எல்லா முடிவுகளுக்கும் பொருந்துமாறு அமையும். எனவே முடிவு முழுமையானால் பலன் முழுமையாக இருக்கும். பலனில் சிறு குறை இருந்தாலும், பலன் பெற சிறு தடைகள் தாமதம் இருந்தாலும் அவை முடிவில் இருக்கும் என்பது விளக்கில்லாத சட்டம். ஒரு பெரிய விஷயம் முதலிலிருந்து தங்கு தடையின்றி சரளமாக உருவம் பெற்று பூரணம் பெறும் நேரம், ஒரு தபால் வரை ஏற்படும் தாமதம் அனைத்தையும் பாதித்தால் அந்த விஷயத்தில் நம் மனத்தில் அலட்சியம் இருக்கும். விஷமமாக ஒருவர் வேண்டும் என்றே தடையை உற்பத்தி செய்தால் நமக்கு கோபம் வரும், எரிச்சல் பிரமாண்டமாக எழும். கோபம் முழுமையாக தவிர்க்கப்பட்டால் காரியம் முடியும். இது போன்ற நேரங்களில் கோபம் நியாயமாக தோன்றும். ஆன்மீக நோக்கில் கோபத்திற்கு எந்த கட்டத்திலும் அனுமதி இல்லை. அந்த தத்துவம் நினைவுக்கு வந்தால் கோபம் அளவு கடந்து பீரிட்டு கொண்டு வரும். மனம் இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களில் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. கட்டுப்படுத்த முயன்றால் எதிராக மனம் வேலை செய்யும். சட்டம் தத்துவம் தெரிந்து ஆழத்தில் மனம் அடங்க சம்மதித்தாலும் மேல் மனம் இம்முறை கோபப்பட்டு அமைதி அடைகிறேன், பிறகு அமைதியை நாடுகிறேன் என கூறும். இது போன்ற நேரம் நம்மீதே நமக்கு வெறுப்பு எழுந்து அடங்கி மாறி கசப்பாகும். இந்த கணம் சூழல் சூட்சுமமாக விஷமமாக யாரோ முனைந்து செயல்படுவது போல் நம் மனக்குறையின் ரகசியங்களை அறிந்தவர் போல் அவ்விடங்களை தீண்டுவது தெரியும். எவ்வளவு தெளிவு இருந்தாலும் அவ்வளவு எரிச்சல் வரும். இது நம் கையில் இல்லை, நடப்பது நடக்கட்டும் என்று தோன்றும். தீண்டுபவன் அன்னை சக்தியை எதிர்ப்பதால் அவன் போன்றவர் பட்ட அவதியை நாம் அறிவதால் இவனுக்கு தண்டனை இப்படி அமைய வேண்டும் என மனம் ஆயிரம் முறை கூக்குரலிடும். அன்னை எவரையும் தண்டிப்பதில்லை என நாம் அறிவதால் அன்னை தண்டிப்பதில்லை என்பது உண்மை, ஆனால் இவன் செய்த தவறான காரியம் இவனை தண்டிக்கும் அல்லவா என சிந்தனை எழுந்து எப்படிப்பட்ட தண்டனை எந்த அளவில் இவன் பெற வேண்டும் என மனம் கருவோம். அதுவே மனித சுபாவம். அது நாம் தனிப்பட்ட முறையில் படும் எரிச்சல் இல்லை, மனம் பொதுவாக எரிச்சல் படும் குணம் செயல்படுவது. கணம் ஒரு வினாடியில் பத்தில் ஒரு பங்கு அதனின்று விலகி அன்புருவான அன்னையை நினைத்தால் எரிச்சல் அன்பாக மாற வேண்டும் என அரை குறையாக நினைக்க முடிந்தால் கூட அன்பு எழாது, பிரச்சனை அழகாக பூர்ணமாக தீரும். மனம் அந்த நேரம் அன்னைக்கு நன்றி செலுத்தாது, செலுத்துவது யோகம் வலிப்பது ஆகும். வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கை வளமாக இருக்க உதவும். அம்முடிவுகளில் மனித சுபாவத்தை கடக்க விரும்புவது பொருத்தப்படாது. வாழ்வை யோகமாக மாற்ற முயலும் அன்பருக்கு அது பொருந்தும். அவசியம் அத்தியாவசியம் நிலைமை இரண்டாக பிரிகிறது. முடிவை வாழ்வுடன் முடித்துக் கொள்பவர் மனித சுபாவ அடிப்படைகளை கிளறாமல் இருப்பது அறிவுடைமை. வாழ்வை யோகமாக்க விரும்பும் அன்பர் மனித சுபாவம் கிளர்ந்தெழாமல் பிரச்சனையை தீர்த்த பின் அதன் மூலம் மனித சுபாவங்களின் அம்சங்களை கண்டு அவற்றை ஒவ்வொன்றாய் களைய முயல்வது உதவும். அப்படிப்பட்ட அம்சங்கள் என்னன்னா, நிலை பெற்ற சுபாவம் தீண்ட அனுமதிக்காது. அது தெரியாமல் தீண்டினால் அசையும் சுபாவம் அசைப்பவனை அழைக்கும். செயல் சுபாவத்தை ஒட்டி இருந்தால் பூர்த்தியாகும், வளரும். சுபாவத்திற்கு மாறான செயல் சுக்கு நூறாக உடையும், கருகி வதங்கும். பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி உலகில் எழுந்தது. சுபாவத்தை தீண்டினால் எழுவது அகம் புரட்சி செய்து அனைத்தையும் அழிக்கும் புரட்சி. அதை ஒருவர் மேற்கொண்டால் புறம் அனைத்தும் கெட்ட சகுனமாகி சுனாமி கட்ரினா பூகம்பம் புயல் எழும். 40,000 வாட் மின்சாரம் ஷாக் அடிக்கும். அதை தீண்ட வேண்டுமானால் அதை விட உயர்ந்த வலிமையை மனம் முதலில் பெற வேண்டும். பெற்ற வலிமையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அதை தீண்டினால் உலகத்து சக்தி முழுவதும் உங்களுக்கு அடிமைப்பட்டது போல் செயல்படும். சுண்டலி யானையை இழைத்தது போல் பிரிட்டன் செயல்பட்டது, வெற்றி பெற்றது. எளிய தொண்டனை எல்லோரும் தலைவனாக விரும்பி அழைப்பது போல் உலகம் உவகையால் பூரிக்கும். சண்டிகேசி, சிதுமூஞ்சி என பெயர் பிரபலமான மனைவி முழு ஒத்துழைப்பு தருவாள். அது அன்பாக மாறினால் அதை உலக வாழ்வில் அனுபவிக்காத அன்பு என அறியலாம். கரண் பாயும் கம்பியை கையால் தொட்டு வேலை செய்வதாக அது இருக்கும். ஸ்டீவ் வாஸ்னிக் என்ற இன்ஜினியர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட வேலை செய்பவர். அவர் வேலை செய்யும் பொழுது ஷாக் அடிப்பது வழக்கம் என்று அறிவார். நம் வீட்டு மின்சாரம் 220 வோல்ட் மின்சாரம். அமெரிக்க வீடுகளில் அது 110 வோல்ட். 220 வோல்ட் ஷாக் தாங்காது. அது அரை நிமிஷம் மேல் ஷாக் உயிர் போகும், உடல் கருகும். ஸ்டீவ்க்கு அடிக்கடி ஷாக் அடிப்பது வழக்கமா. எலக்ட்ரானிக்ஸ் வேலையில் இது சகஜம் என்று சொல்வாராம். அப்படி ஷாக் பழக்கமானதால் ஓரளவு பொறுத்துக் கொள்வாராம். ஒரு முறை 25,000 வோல்ட் கரண்ட் ஷாக் அடித்து விட்டதான். அவரை தூக்கி 25 அடி தூரத்தில் எரிந்தது. அவ்வளவு பெரிய ஷாக் உடலை சாம்பலாக்கி விடும். எப்படி அவர் உயிரோடு இருந்தார் என தெரியவில்லை. மனித சுபாவம் பெரிய எலக்ட்ரிக் ஷாக் தரும். ஆனால் அன்னையின் கால் ஊன்றிய பின் அதுவும் கட்டுப்படும். இந்த யோக அடிப்படையே அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சக்திகள் சமர்ப்பணம் சரணாகதியால் மனிதனுக்கு சேவை செய்வது. சங்கரின் கனகதாரா, விவேகானந்தரின் நிர்விகல்ப சமாதி, கோயில் கட்டிய மகான்கள், வில்வ பத்திரத்தை பொன்னாக்கியது, நரியை பரியாக்கியது, தொண்டரடு கொடிக்கு கத்தி மறைந்தது, ஆன்மீக வரலாறு, கண்ணப்பனுடைய கண்கள் கூறும் கதை இது. அது போன்ற பெரிய சக்திகள் வாழ்வில் எழுந்து அற்புதம் அன்றாட நிகழ்ச்சி ஆவது ஸ்ரீ அரவிந்தம். நாம் முடிவுகளை யோக வாயிலுக்கு கொண்டு போகாமல் வாழ்வுடன் முடித்துக் கொள்வோம். அம்முடிவின் மூலத்தை அம்சங்களாக அறிவோம். காரியம் சாதிக்க எடுப்பது முடிவு. அது பெறுவதாக கொடுப்பதாக இருக்கலாம். இந்திய மண் வந்து ஆன்மீக மயம் ஆனது. அது செல்ஃப் கிவிங், தன்னை கொடுப்பதில் மகிழ்ந்து திளைப்பது. அது தாய்மைக்கு உரியது, பெண்மைக்கு சிறப்பு தருவது. பெண்மையின் மென்மையை மற்ற உறவில் காண்பது மனிதத்தன்மை புனிதம் பெறுவது. பெற்றோர் பிள்ளைகளுக்காக வாழ்வதும் வாழ்வதில் பூரணம் பெறுவதும் இயல்பு. மக்கள் பெற்றோருக்காக வாழ்வது உண்டு. நட்பு நெகிழ்ந்தால், நலம் விளைந்தால், நண்பனுக்காக வாழும் நிலை பாக்கியம் என மனம் உணர்ந்தால் வாழ்வு தெய்வீக புனிதம் பெறும். அதை மனம் உவந்து ஜீவனின் முழுமையால் கொடுக்க முன்வரும் முடிவு புல்லரிக்கும். அம்முடிவு ஸ்பர்சமானால் குருவின் ஸ்பர்சம் ஆசீர்வாதம் ஆகும். அதை பெறும் சிஷ்யன் அம்மனநிலைக்கு வந்தால் குருவின் ஸ்பர்சம் குரு பெறும் ஆசீர்வாதம் ஆகும். தாய் சிறு குழந்தையை லவாகமாக கையில் எடுக்கும் திறமை அது. இருவர் உள்ளம் இந்த நிலையில் இருப்பது பார்வை சந்திப்பது, பரமபதம் ஏதுவது ஆகும். அந்நேரம் மனித வாழ்வு தெய்வீக வாழ்வு ஆகும். சத்திய ஜீவிய மௌனம் சத்திய ஜீவிய அன்பிற்கு அடிப்படை என சிந்தசிஸ் ஆஃப் யோகா பக்கம் 191 கூறுகிறது. உலகில் பிரபஞ்சத்தில் அன்பு எய்தும் உச்ச நிலை இது. சரணாகதி பூர்ண யோகத்தின் முதல் நிபந்தனை. மனித ஜீவன் ஜீவாத்மா, தெய்வீக ஜீவனை பரமாத்மாவை சரண் அடைவது அது. ஜீவன் ஜீவியம் பவர் ஆனந்தம் படிப்படியாக சரண் அடைய வேண்டும் என்பது விளக்கம். பூர்ண யோகம் செய்ய ஒருவர் எடுக்கும் முடிவு மனம் பெறும் முடிவு அல்ல, ஆத்மாவின் அளவு கடந்த பெரிய முடிவு. முடிவு முழுமையை நோக்கி நகர்ந்தால் அகந்தை கரைகிறது. அகந்தை கரைவதால் தனி மனிதனுடைய ஜீவாத்மா பிரபஞ்சத்தை ஆளும் ஆத்மாவாகும். அது பிரபஞ்ச வாழ்வை அனுபவிக்க முயன்றால் ஒருவருடைய யோகம் உலகத்தின் யோகம் ஆகும். அன்பர்கள் அன்னை சூழலில் இருப்பதால் அவர்களுடைய எளிய முடிவுகளுக்கும் இந்த அம்சம் உண்டு. ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கும் முடிவு, தான் விரும்புவரை அடைய மனம் ஆழத்தில் எடுத்த மௌனமான முடிவு, மார்க்கெட் கம்பெனியை நாடி வந்து கம்பெனி மார்க்கெட் அளவுக்கு பெரியதாக செய்து மார்க்கெட்டின் அனைத்து செல்வத்தையும் தர செய்ய ஒருவர் எடுக்கும் முடிவு, நம்மை விரும்புபவரை நாம் ஆழத்தில் முழுவதுமாக நல் எண்ணத்தால் ஏற்க எடுக்கும் முடிவு, நம்மை வெறுப்பவரை வெறுப்பின் பின்னால் அன்புண்டு என கொண்டு அதை அடைய உறவை திருவுருமாற்ற எடுக்கும் புனித முடிவு, இன்று செய்யும் எந்த காரியமும் தவறாத மனநிலை வேண்டும் என எழுந்தவுடன் எடுக்கும் முடிவு, அறிவெளியின் குதர்க்கம் மேதையின் சிறப்பின் தலைகீழ் உருவம் என்று உணர்ந்து அதன் பலன் அனைவரும் வர எடுத்த முடிவு, செய்யும் காரியம் 100 மடங்கு பெருக எடுக்கும் முடிவு, என் கையால் செய்த சமையல் எல்லார் வயிற்றிலும் குளிர வேண்டும் என எடுத்த முடிவு, நான் கொண்டு போ தரும் தபால்கள் அனைத்தும் நல்ல செய்தி மட்டும் இருக்க வேண்டும் என்ற முடிவு என பல்வேறு முடிவுகள் உள்ளன. முடிவு மனத்தின்மை செயல் ஆவது. மனித முடிவு தெய்வத்தை நோக்கி எடுத்து வைக்கும் அடி. முடிவு மனிதனை முழுமை பெற செய்யும் முயற்சி. முடிவுகள் எதிர்பார்த்த பலன் தருவது உண்டு, பலன் தவறுவதும் உண்டு. தவறும் காரணங்கள் என்னன்னா, முதற் காரணம் விவரம் தெரியாதது, நமக்கு உண்மையில் அக்கறை இல்லாததை செய்ய முயல்வது, பெற விருப்பம் இன்றிய பொழுது அதை அறியாமல் செயல்படுவது, நேர் எதிரான முறையை கை கொள்ளுதல், ஆசை இருந்தும் முயற்சி இல்லாதது, காரியம் முடிய வேண்டிய மூல காரணம் முக்கிய காரணம் அறியாதது, தோற்றத்தை நம்பி செயல்படுவது, பெறுபவர் பலன் வருமுன் நிலை இழப்பது, முக்கியமான இடம் தடையாவது, தவறு செய்து தப்பித்தவன் கடைசி வரை அதையே முறையாக ஏற்பது, கம்பெனி நடத்தினால் சரக்கு எப்படி விற்கும் என தெரியாமல் ஏராளமான சரக்கு உற்பத்தி செய்து திண்டாடுபவர் கம்பெனியை மூடுபவர், மார்க்கெட் சரக்கை வரவேற்க வேண்டும் என அறியாமல் செயல்படுபவர், கம்பெனி எனில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று மட்டும் அறிபவர் சரக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும் மார்க்கெட் ஏற்காது, மார்க்கெட்டை அணுகி அது ஏற்கும் வகை செய்ய வேண்டும், அதை விளம்பரம் செய்ய அனைவரும் அறிவர், விளம்பரம் ஒரு முறை செலவாகும் முறை செய்யலாம், விளம்பரத்தால் மட்டும் சரக்கு விற்றுவிடாது, சரக்கின் தரம் ஜீவனோடு இருந்தால் விளம்பரம் பலன் தரும். தென் அமெரிக்க நாடுகளில் ஊதுவத்தி புதிதாக வந்தது, ஏராளமான விற்கிறது, அதுபோல் பாட்டில் வாட்டர், ஷாம்பூ, மோட்டார் பைக், வீடு, கார், பிளாஸ்டிக் சாமான்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மார்க்கெட் அமோகமாக வரவேற்கும். அவற்றை பார்த்து ஒருவர் புதிய சரக்கு ஒன்று உற்பத்தி செய்தால் மார்க்கெட் நாடுகிறதா என அறியாமல் செய்தால் சரக்கு தேங்கிவிடும். முடிவு பலன் தர மூல காரணம் தெளிவாக தெரிய வேண்டும். ஒரு நேரம் உரம் விற்கவில்லை, லாபகரமான டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏராளமான லாபம் எதிர்பார்த்து ஆரம்பித்த தொழிலை அமெரிக்கர் உடன் இருந்து மேற்பார்வை பார்த்தார், கூடி வரவில்லை. தொழிலாளிகளுக்கு சொன்னால் செய்வான் என நினைத்தார், தொழிலாளிக்கு பயிற்சி கொடுத்தால் செய்வான், சொல்வது போதாது என்று தெரியவில்லை. ஃபேக்டரி அதை சுற்றி இருந்த 70 ஏக்கர் நிலத்தை பலரிடம் குத்தகைக்கு விட்டது, குத்தகை வசூலாகவில்லை, நஷ்டமானதால் குத்தகையை மாற்றி கொடுக்க முயன்றால் நிலம் திரும்ப வரவில்லை. நாட்டு சட்டம், மக்கள் மல நிலை அறியாமல் குத்தகைக்கு நிலம் கொடுத்தால் ஏராளமான பணம் கொடுத்து நம் நிலத்தை நாமே பெற வேண்டி இருக்காது. விவரம் தெரிவது முக்கியம். விஷயம் விவரத்திலும் சொல்ல போனால் அதன் சூட்சுமத்திலும் உள்ளது. சூட்சுமம் 1000 வகை. தினம் ஒருவர் காதல் கடிதம் எழுதினார். அதை பெற்ற பெண் கடிதம் கொண்டு வந்த போஸ்ட்மேனை மணந்தாள். எழுதுவது அவளுக்கு உரியவன், கண்ணால் பார்ப்பது கடிதம் கொண்டு வருபவரை. கடிதத்தின் உணர்ச்சிகளை அவள் கடிதம் கொண்டு வருபவரிடம் பார்த்ததால் விஷயம் தடம் மாறியது. காங்கிரஸ் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போன பொழுது எதுவும் செய்யாத முஸ்லிம் லீக் அபரிமிதமாக வளர்ந்து பாகிஸ்தான் கேட்டு பெற்றது. தவறான முடிவால் காரியம் கெட்டு போன பின் செய்வதற்கு என்ன உண்டு? எந்த நேரமும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. தவறு தெரிவது பெரியது, மனம் தவற்றை தற்சமயம் மாற்றுமானால் விஷயம் மாறும். தவறு செய்வது இயல்பு, தவற்றை அறிந்து மனம் மாற முன் வருவது மனித இயல்பு அல்ல. உலகில் நம் செயலுக்குண்டான பலன் ஆன்மீக பாஷையில் புறத்தில் எழுகிறது. புறம் அகத்திற்கு கட்டுப்பட்டது, மனம் அகம், மனம் மாறினால் புறத்தில் பலன் மாறும். சைனாக்காரன் இமயமலையில் தோன்றும் முன் கொஞ்ச நாளைக்கு முன் அன்னை சீனாக்காரர்களை கல்கத்தா வீதிகளில் கண்டாராம். அவர்கள் திருப்பி போக வேண்டும் என அவர் இந்தியர்களுக்கு தன் ஆன்மீக சக்தியை அனுப்பினார். ஏற்க மறுத்தனர். இது போன்ற நேரங்களில் எதிரி உதவுவான், ஆவாதவன் ஆபத்தில் உதவுவான் என்பது. அன்னை சீனாக்காரரை நெருங்கினார். அவரை ஏற்று அவர்கள் திரும்பி போனார்கள். அகிம்சையை நேரு தொடர்ந்ததின் பலன்களில் ஒன்று சீனா படையெடுப்பு. சைனா படையெடுப்புடன் நேரு தன் கொள்கைகளை கைவிட்டாராம். பழைய ரிக்கார்டுகள் இப்பொழுது வெளி வருகிறது. அவை சைனாக்காரனை ஜெனரல்கள் யோசனையை மீறி மேனனும் நேருவும் இமயமலையில் சீண்டியதால் சைனா படையெடுத்தது என வெளிவருகிறதாம். முடிவு தவறாக இருக்கலாம், அதை அடுத்தவர் எடுத்து கூறுவதை ஏற்க மனம் வராது. தெரியாமல் செய்யும் தவறு, தெரிந்து செய்யும் தவறு, எச்சரிக்கையை மீறி செய்யும் தவறுகளை திருத்தலாம். செய்த தவற்றை வலியுறுத்தினால் அவர்களுக்கு வழி இல்லை. எந்த நேரமும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வர சம்மதித்தால் தப்பலாம். நோபல் பரிசு பெரும் சாதனைகள் பெறுவது. 12 வருஷமாக பொருளாதார நெருக்கடியை மேல் நாட்டை கசக்குகிறது. அதை செய்வது கம்ப்யூட்டர், ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்க வாங்க உபயோகப்படுவதால். 2 நோபல் பரிசு அது போன்ற புதிய கண்டுபிடிப்புக்கு இக்காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. நெருக்கடியை வளர்க்கும் முறைகளுக்கு நோபல் பரிசு கொடுப்பது அறிவுடைமை ஆகாது. அவர்களால் நெருக்கடியை தவிர்க்க முடியாது. தவற்றை திருத்தாமல் இருக்கலாம். தவறு செய்பவருக்கு பெரும் ஆயுதம், தருபவருக்கு பரிசு கொடுத்தால் தவறு எப்படி திருந்தும்? பிள்ளைகளை சில சமயம் அளவு கடந்து கெடுப்பது பெற்றோர். பணம், சலுகை, தவறு செய்வதை பாராட்டுவது பிள்ளைகள் அழிய உதவும். அறிப்பொருளாக அதை செய்யும் தகப்பனாரும் உண்டு. நல்ல குடும்பம் நடத்தும் பெண்களுக்கு துர்போதனை அளித்து எல்லா பெண் குழந்தைகள் வாழ்வையும் சீரழித்த தாயார் ஏராளம். சாது, நல்லவர், சிறந்தவர் என்பவரை மணந்த பெண் திருமணத்திற்கு முன்பே கலகம் விளைவித்தவர். இது தாயார் செயல். ஒரு நாளாவது உன்னை ஜெயிலில் அடைப்பேன் என சபதம் விட்டார். விவாகரத்து கோரினார். ஜட்ஜ் காதுபட அதுபோல் பேசியதால் அவர் வாழ்வு அடியோடு சீரழிந்தது. அதை கண்ட அவள் தங்கை தாயார் பேச்சால் கணவன் வாழ்வை நரகமாக்கி தன்னை அழித்துக் கொண்டார். மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்ற கூட்டத்தில் பேசிய நீதிபதி 4 ரூபாய் கம்மலுக்காக குழந்தையை மனித சுபாவம் கொல்லும் பொழுது மரண தண்டனையை எப்படி அழிப்பது என கேட்டார். மனித சுபாவம் ராட்சச சுபாவம், அது எளிதில் எவருக்கும் கட்டுப்படாது. மனிதனுக்கு உலகில் அவனே முக்கியம். அதை நாம் சுயநலம் என ஒதுக்கினாலும் அதை கடந்த உண்மை இல்லை. பூர்ண யோகம் நடைமுறை உண்மையான அகந்தையை அடப்பதால் அது இறைவனின் யோகம் ஆகிறது. அப்படி கடந்து மனிதன் பெறுவதே இறைவன். அவன் திரு உள்ளம் உலகில் பூர்த்தி ஆவது, அதை திருவுரு மாற்றம் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அத்திருவுரு மாற்றத்தின் ஆன்மீக அம்சம் மனிதன் சுப்ரீமாக மாறுவது. ஸ்ரீமத் பகவத்கீதை இதை புருஷோத்தமன் என கூறியது. கீதை புருஷோத்தமனை சித்திப்பதால் பதஞ்சலியின் ராஜ யோகத்தை யோகம் என்ற அளவில் பிஞ்சுகிறது. கீதைக்குரிய புருஷோத்தமனும் பகவான் கூறும் சுப்ரீம் புருஷா என்பதும் விளக்கத்தை பொறுத்தவரை ஒன்றே. அம்சங்கள் ஒன்று போன்றவை. அக்ஷர பிரம்மத்தை மரபு முடிவாக கொண்டதால் கீதை கூறும் புருஷோத்தமன் அதற்குரிய அம்சம் பெற்றவன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறும் பிரம்ம உபநிஷதம் சுட்டிக்காட்டும் முழு பிரம்மமாதலால் அக்ஷர பிரம்மமும் சர பிரம்மமும் இணைந்த இன்டகிரல் பிரம்மன் மாதலால் அதனுடைய ஜீவன் கீதை கூறும் நிலையை விட அடுத்த நிலைக்குரியது. கீதை ஓவர்மைண்ட் தெய்வீக மனநிலையிலிருந்து பேசுகிறது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சத்திய ஜீவிய நிலையிலிருந்து பேசுகிறார். ஒன்று முதலமைச்சர் போலவும் அடுத்தது பிரதமர் போலவும் ஆனது. சுப்ரீம் என்பதை செல்ஃப் பீயிங் ஸ்பிரிட் டிவைன் என்றும் கூறுகிறார். சுப்ரீம் பிரம்மம், சுப்ரீம் ஜீவன், சுப்ரீம் ஆத்மா, புருஷோத்தமன் எனவும் கூறுகிறார். சுப்ரீம் சிருஷ்டியை கடந்து சென்ற பின் சிருஷ்டியுள் வந்து நிறையும் பரம்பொருள். யோகம் ஆத்மாவில் பரிணாமம் மூலம் திருவுரு மாற்றத்தால் பூரணம் பெற்று பூர்த்தியாகும் நிலை இது. த லைஃப் டிவைன் எல்லா அத்தியாயங்களிலும் கருத்து உருவாகி பேருருவம் பெறும் போக்கு இடம் கொடுத்ததால் பகவான் தவறாமல் இந்நிலைகளை குறிப்பிடுகிறார். 478 பக்கத்தில் அது போன்ற 3 நிலைகளை விளக்கமாக காட்டுகிறார். ஜீவியம் ஜீவனுள் கிரகிக்கப்படும் 3 நிலைகளை விளக்கமாக சுட்டி காட்டுகிறார். ஜீவியம் ஜீவனுள் கிரகிக்கப்படும் 3 வகைகள் அவை. ஜீவனின் பிரம்ம நிலையுள் ஜீவியம் முழுவதும் கிரகிக்கப்படுவது 1. ஜீவன் தன் ஒளியுள் ஜீவியத்தை கிரகிக்கும் நிலை 2. ஜீவன் ஈஸ்வரனாகி சுப்ரீம் ஈஸ்வரனாக ஜீவனின் சக்தியும் ஜீவியத்தின் சக்தியும் ஒன்றாகி இணைவது 3 நிலை. சங்கரர் மாயாவாதத்தால் இந்தியா முழுவதையும் வென்றார். அவருக்கு முன் புத்தர் கொள்கையான பௌத்தம் அகில இந்தியாவையும் இந்து மத பிடியின் நின்று வேதம் உபநிஷதம் ஆகியவற்றின் ஆட்சியில் நின்று கீதியின் சாம்ராஜ்யத்தில் நின்று பிரித்து ஆட்கொண்டது. உலகில் இதுவரை புத்தர் போன்ற பெரிய ஆத்மா பிறக்கவில்லை என பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். சங்கரர் ஞானத்தில் புத்தரை கடந்தவர். ஆத்ம உயர்வில் புத்தர் பெரிய அவதாரம். சங்கரர் விபூதியே ஆகும். சங்கரர் அகில இந்தியாவையும் பௌத்தத்தில் நின்று மீட்டு 1200 ஆண்டுகள் ஆகிறது. பகவான் த லைஃப் டிவைன் எழுதும் பொழுது இந்த 20 கொள்கைகளை எழுதும் பொழுதெல்லாம் அதனுடன் பூர்ண யோகத்தை ஒப்பிட்டு எழுதுவார். நூல் 1922 முடிந்து விட்டது. ஆர்யா நின்று விட்டது. 1940 தான் அதை வெளியிட முனைந்தார்கள். அப்பொழுது பகவான் நூலின் முதற் புத்தகத்தின் இறுதியாக 28 அத்தியாயத்தை எழுதி சேர்த்தார். அத்துடன் சங்கரர் கூறும் மாயையை விளக்கி ஓர் அத்தியாயம் எழுதினார். அதை தொடர்ந்து அம்மாயைக்கும் சத்தியத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கி மற்றொரு அத்தியாயம் எழுதினார். இந்த 2 அத்தியாயங்களை 2 புத்தகத்தில் 5-6 அத்தியாயங்களாக இணைத்தார். அந்த 2 அத்தியாய முடிவில் வரும் சுப்ரீம் புருஷன் 3 நிலைகளையே ஸ்ரீ அப்பா அவர்கள் மேலே குறிப்பிடுகிறார். பூர்ண யோகத்திற்கும் பகவானுக்கும் யோகம் போல வாழ்வு முக்கியம். வாழ்வனைத்தும் யோகம். ஆல் லைஃப் இஸ் யோகா என்றார். வேத ரிஷிகள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததால் வாழ்வின் சிறப்பை மையமாக கொண்டனர். ஆண்டவனை முடிவாக கொண்டனர். வாழ்வில் ஆண்டவனை அனுபவிக்கும் நிலையை கூறினர். பகவான் அடுத்த உயர்ந்த நிலையை எட்டியவர். இவர் விபூதி ரிஷி அவதார நிலைகளை கடந்து ஆண்டவனாகவே இருப்பவர். வேதம் கூறியதற்கு அடுத்த கட்டத்தில் வாழ்வின் சிறப்பை ஆண்டவனுடன் உறவாக வர்ணிக்கிறார். உலகில் அதன் வரலாற்றில் நடந்த 4 பெரும் நிகழ்ச்சிகள் ஹெலனை மீட்ட போர், இயேசுவை சிலுவையில் அறைந்தது, பிருந்தாவன கிருஷ்ண லீலை, குருக்ஷேத்திரம் என கூறுகிறார். ஆண்டவன் வாழ்வில் சித்திப்பது பிருந்தாவனத்தை அடுத்த உயர்ந்த நிலை என்கிறார். அது ஆண் பெண்ணில் பூர்த்தியாவது, பூர்த்தியாக அவளை சரண் அடைவது. சிருஷ்டி 2 அம்சம் உள்ளது. ஆழ்வது ஆண்மை, பெறுவது பெற்ற பெயரை நிலையாக ஸ்திரமாக ஆனந்தமாக மாற்றுவது பெண்மை. ஆண்மையும் பெண்மையும் இல்லாத இடம் இல்லை. இச்சொற்பொழிவின் முடிவில் பல அம்சங்களை அது பூர்த்தியாகி பலன் தருவதே, பலன் தராமல் சிதைவதை, பலன் பெறும் பல நிலைகளை குறிப்பிடுகிறேன். அவற்றின் சிகரம் பெண் தன்னை தேடும் ஆணை நாடி வந்து தன் அருளை அனுகிரகமாக அவள் கேட்க தெரியாமல் தவிக்கும் வரமாக மனம் உவந்து ஜீவன் நிறைந்து அவனை ஆசீர்வாதம் செய்ய எடுக்கும் முடிவு. பெண் எடுத்த முடிவை அறியும் நிலையும் அவனுக்கு இல்லை. முதல் முறையில் அறியும் திறன் பெற்ற ஆண் ஆண்டவனே. அவன் அறியாவிட்டாலும் அவனை மீண்டும் வந்து அனுகிரகம் செய்யும் உயர்ந்த நிலை பெண் பெற்ற பெரிய நிலை. இது வாழ்வில் யோகம் பூர்த்தியாவது. பகவானை தேடி அன்னை வந்தார். வந்த அன்று பிரபஞ்ச மௌனத்தை கேளாமல் பெற்றார். திருப்பி போய் மீண்டும் ஏப்ரல் 24 வந்தார். நிலையாக தங்கினார். பகவான் அவதாரம் என்கிறோம். வேறு சொல் இல்லாததால் அவதாரம் என்று கூறுகிறோம். அன்னை அவதாரம். அன்னை பகவானை ஏற்று அவருடன் இருந்தது. 2 அவதாரங்கள் ஒரே சமயத்தில் உலகில் அவதரித்தது. அது உலகம் கண்ட புதுமை, சிருஷ்டி பெற்ற அதிசயம், நாம் கண்ட ஆச்சரியம், உச்சகட்ட உயர்வு பெற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் முழு முயற்சியால் சித்திக்கும் ஆன்மீக உறவு, ஆண் பெண்ணை சரண் அடைந்து அவள் தாளினை கை கொள்வது. ஆரம்பம் எப்படி முடிவு சூட்சுமமாக உட்கொண்டுள்ளதோ அதே போல் முடிவு ஆரம்பம் முதல் முடிவு வரை உள்ள அனைத்தையும் பல வகைகளில் தன்னுள் கொண்டுள்ளது. பூர்ண யோகம் என்று நாம் தமிழில் அறிவது பகவான் கூறிய இன்டகிரல் யோகா. இக்கருத்து உலகத்திற்கு புதியது. அதன் அனுபவம் உலகம் என்றும் அனுபவிப்பது. கம்ப்ளீட், டோட்டல், ஃபுல், ஆல் இன்க்ளூசிவ், ஹோல், ஆல் என்ற எளிய ஆங்கில சொற்கள் முழுமையின் பல அம்சங்களை கூறுகின்றன. முழுமை, பூர்ணம், பூர்த்தி, எல்லாம், அனைத்தும், ஒன்று விடாமல் என்ற சொற்கள் அப்படிப்பட்டவை. இன்டகிரல் எனில் முழுமை, பல அனந்த பாகங்களாகி அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு ஒவ்வொன்றும் முழுமையை செயல்படுத்தும் வகையில் இணைவது. இக்கருத்து தமிழ் வழக்கில் இல்லை, ஆங்கில நடைமுறையிலும் இல்லை. ஆனால் நம் வாழ்வு அறிந்ததே இடை பிரியாத, இடைவெளி இல்லாதபடி இணைவது ஆகும். பகவான் உலகம் அப்படி சக்தியால் அமைந்துள்ளது, இறைவன் ஆத்ம சக்தியால் அதுபோல் உள்ளான். பூர்ண யோகம் இறைவனின் பிரபஞ்ச வாழ்வை பெருகி வரும் ஆனந்தத்தால் இதுபோல் அமைந்துள்ளதை கண்டறியும் என்கிறார். வெப் இன்று பலரும் அறிந்தது, இன்டர்நெட் எல்லோருக்கும் தெரியும். மனிதன் ஒரு கம்ப்யூட்டர் ஆனால் உலகம் வெப் ஆகும். அதன் வாழ்வு இன்டர்நெட்டின் செயல் போல் ஆகும். அதாவது எந்த ஒரு புள்ளியும் உலகின் எல்லா மூலைகளிலும் கணக்கில் போய் சேரும். உலகம் முழு நிர்வாகத்தை எவரும் எடுத்து நடத்த முடியும். காலமும் காலத்தை கடந்ததையும் கடந்த நிலையில் செயல்படும். காலம் சனத்தில் எதையும் முடிக்கும். அணு அனந்தத்தை அசைக்கும். அதுபோல் ஏற்படும் அசைவு ஆனந்த பெரு வெள்ளம் ஆகும். சிறுமை வாழும் வாழ்க்கையால் பெருமை பூரிக்கும். பலியின் உணர்வு அசைவால் ஆனந்த இசைவாகும். அணுவுள் அனந்தம் முழுமையாக தன்னை வெளியிட்டு மகிழும். மகிழும் நிகழ்ச்சி மலர்ச்சி வீசும் மன அலை நிகழ்ச்சி. இது புறம் அழிந்த அக நிலை. அழிந்த புறம் அகத்தின் சிறந்த பகுதி ஆகும். பூவுலக மனிதன் பிரபஞ்ச மனிதனாகி அதை கடந்த பிரம்மத்திற்குரிவனாகி பிரபஞ்சத்தையும் அதை கடந்த பிரம்மத்தையும் தனி மனித வாழ்வில் பூ உலகில் வெளிப்படுத்தி மனித வாழ்வை தெய்வீக வாழ்வாக மாற்றி அமையும் சக்தி ஜீவன் ஆவான், சத்திய ஜீவன் ஆவான். தீமை பெறும் தெய்வீக நன்மையாக மாற்றியது அவன் சாதனை. இந்திய மண் ஆன்மீகத்தால் நிறைந்தது என்கிறார் பகவான். இந்தியர் உடலில் ஜோதி உள்ளது என அன்னை கூறுகிறார். மேல் நாட்டார் ஆன்மீகத்தை நாடி இங்கு வருவது இந்திய மண்ணை நாடி வருவது இந்தியரை அல்ல என்றும் கூறுகிறார். பகவானும் அன்னையும் மண்ணில் இருப்பதாய் இந்தியர் உடலுக்கும் கொடுத்தார்களா என்று நினைக்க வேண்டி உள்ளது. உலகில் உன்னதமான முடிவு நாடு, நாட்டு மண் 600 அல்லது 1000 பிரிவாக இருப்பதால் இந்திய ஆன்மீகம் சத்திய ஜீவியத்தை எட்டி உலகுக்கு இந்தியா குருவாகும் நிலப்பிரிவினை தடை. மண்ணை ஒருமைப்படுத்த இயற்கை செய்த ஏற்பாடு சுதந்திரத்தை இழந்து அந்நிய ஆட்சியை அழைப்பது. முகலாயர் நாட்டை பெருமளவு ஒற்றுமைப்படுத்தினர். ஆங்கிலேயர் அக்கடமையை பரிபூர்ணமாக செய்தனர். நாடு, நாட்டு மண் ஒன்றுபட்டு விட்டது. இந்த முடிவை நாட்டின் ஆத்மாவோ பாரத மாதாவோ எடுக்கவில்லை, இயற்கை எடுத்தது என பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். உலகம் ஆன்மீக மயமாக ஜகத்குரு ஏற்பட இயற்கை எடுத்த முடிவு இது. முடிவுகளில் உயர்ந்ததும் சிறந்ததுமான முடிவு இது. 1947 பாகிஸ்தானால் இந்தியா சிதைந்தது. 1972 பங்களாதேஷால் உடைந்தது. மீண்டும் ஏற்பட்டது. பகவான் தன் சொந்த அபிப்பிராயத்தை விளக்கமாக தெளிவாக இது பற்றி எழுதவில்லை என்றாலும் அவர் மனநிலையை ஸ்ரீ அப்பா அவர்கள் தன் கருத்தாக எழுத விரும்புவது என்னவென்றால் தீண்டாமையும் ஜாதி பிரிவினையும். தீண்டாமையும் உயர்வு தாழ்வு என்ற ஜாதி பிரிவினை உண்மையில் மனதளவில் அழிந்தால் பாகிஸ்தான் இந்தியாவோடு இணையும் என்பது ஸ்ரீ அப்பா அவர்களின் அபிப்பிராயம். அன்பர்கள் சடங்கு சம்பிரதாயத்தை விட்டு அகன்றவர்கள் மனத்தின் முழுமையால் உள்ளபடி அவற்றை விட்டு அகன்றால் நாடு ஒன்றுபடும். இந்திய ஆன்மீகம் தன் ஆன்மீக உரிமை பெற்று உலகில் ஆன்ம ஜோதியோடு விளங்கும். அம்முடிவை எடுக்கும் அன்பருக்கு அபரிமிதமான செல்வம் அர்த்த புஷ்டி உள்ளது என நடைமுறையில் தெரியும். தெரிவது வலிக்கும் சித்திக்கும். இதுவரை என் சொற்பொழிவை கேட்ட அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவை தயாரித்து அளித்த ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் முன்னுரையை தயாரித்து அளித்த ஸ்ரீ அசோகன் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெப் மீட்டிங்கை அரேஞ்ச் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் என் நன்றி. நன்றி, வணக்கம்.
மீட்டிங் வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். எல்லா டிவோட்டீஸ்க்கும் தேங்க்ஸ்.